இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்காக வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுடைய வார்த்தை எப்படி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் எருசலேமில் சிலுவையில் அடைத்தார்கள். அப்புறம் 2 நாள் கழித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அதுபோல் இன்றைக்கும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த நாள் முதல் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அறிகிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 26:2. போதும். 2 நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும். அந்த பஸ்கா பண்டிகையில் அவரை சிலுவையில் அறையும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது இப்படியாக சொன்னார். அதே போல 2 வாரத்துக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை வந்து அன்னைக்கு சிலுவையில் அறைந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எழுத்தின்படி சிலுவையில் அறையப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை நாள் ஆயிருக்குது யாருக்காவது தெரியுமா? 2000 வருஷம். அப்படின்னா 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் முதல் 2000 வருஷம் கழித்து தான் பஸ்கா பண்டிகை. அப்படின்னா வசன பண்டிகை, வசன வியாக்கியானங்களை பண்டிகையாக கொண்டாடுற தினம் 2000 வருஷத்துக்கு அப்புறம்தான் வருது. இதுக்கு முன்னால் வந்து வசனத்தை பண்டிகையாக, அப்படின்னா வசனம் நல்ல ஆகாரம், வசனத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் உருவாகலை. தேவனை ஏற்றுக்கொள்வதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகிறது, மரணத்துலேருந்து விடுதலை ஆகிறது, தங்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வசனத்தை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் வேண்டும் என்கிற சந்ததி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 2000 வருஷம் கழித்து. இந்த விஞ்ஞானம் வளர்ந்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை உலகம் முழுவதும் எளிமையாக போய் சேரணும், வசனத்தினுடைய ருசி எல்லா ஜனங்களுக்கு தெரியணும்னு சொல்லி 2000 வருஷம் கழித்து பஸ்கா அப்படின்னா கிறிஸ்துவினுடைய வார்த்தை பண்டிகை இன்றைக்கு வசன வியாக்கியானங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறது. மார்க்கு 14வது அதிகாரம் 1-2 வார்த்தைகள் வாசிப்போம். போதும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொன்னால் 2000 வருஷம் கழித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தைகள், கலப்படம் இல்லாத புளிச்சமாவில்லாத நித்திய ஜீவ வார்த்தைகள்னால தேவனுடைய வசன விருந்து அல்லது வசன பண்டிகை வந்தாச்சு. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6-8 வரை வாசிப்போம்.
நீங்கள் நேமி பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கணித்துப் போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதனால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லா அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடுவோம்.
போதும். இன்னைக்கு புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கிறது யாரு? கிறிஸ்தவங்களுக்குள்ள எல்லாம் புளிச்ச மாவில் தான் ஆசரிக்கிறாங்க. வசனம் சொல்லுது நீங்கள் புளிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். 7வது வசனத்தில் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படி. எல்லாம் புளிச்சது, எல்லாம் புளிச்சு போச்சு. கேட்டதே திரும்பி திரும்பி கேட்டு அரைச்சதவே அரைச்சி அரைச்சி பரிசேயருடைய புளித்தமாவே வசனத்திலேருந்து புதுசாக ஒன்று காணும். நித்திய ஜீவ வார்த்தைகள், புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தைகள். என்றைக்குமே காலாவதி ஆகாது தான் புளிப்பில்லாத அப்பம். நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு காலமே முடியவாது. காலம் முடிஞ்சு போகிறதுக்கு புளிப்புள்ளது, காலம் முடியாமல் என்னென்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறது புளிப்பில்லாத அப்பம். அப்போ இன்றைக்கு நாம் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதும் சரி, கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பதும் சரி, எல்லாமே புளிப்பில்லாத வசனத்தை வைத்து தான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எப்படி சந்தோஷம் சமாதானம் அல்லது சபையில் எழுப்புதல் எப்படி வருதுன்னா எல்லாம் புளிப்புள்ளமாகும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி போட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்தால் புளிப்பில்லாத புளிப்புள்ளமாவை நல்லா எண்ணெய் சாயம் போட்டு எண்ணெய் வாசனையை கொண்டு வந்து எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்து புளிப்புள்ள காரியத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாரும் பண்டிகையை ஆசரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளுங்கிறது நம்மளுக்கு 1000 வருஷம். அப்போ 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்திருக்குது, அது இப்போ வந்திருக்குது. அந்த பண்டிகையில் நாம் எல்லோரும் சேர்ந்து இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் எப்படி புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரிக்கிறோம், புளிப்புள்ள அப்பத்தை வச்சு ஆசரிக்கிறோமா அல்லது புளிப்பில்லாத வார்த்தைகளை வைத்து பண்டிகை ஆசரிக்கிறோமாங்கிறத அவங்கவுங்க சிந்திச்சு அவங்கவுங்க கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. ரோம் வெளிப்படுத்தல் 11:8
அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச இடம் எருசலேம். ஆனா வெளிப்படுத்தின புத்தகத்தின்படி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா எகிப்து சோதம். அப்படின்னா ஞான அர்த்தமாக, அப்படின்னா என்ன அர்த்தம்,
இதில் ஏதோ ரகசியம் அடங்கியிருக்கு. சரி, சோதம்னா எங்கன்னு பார்ப்போம். எப்படி சோதாமில் இருக்கிற ஜனங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைகிறாங்கன்னு பார்ப்போம். எரேமியா 23:14-17. எரேமியா 23:14-17.
ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாத படிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதமை போலும், அதில் புலிகள் குமராவை போலும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனையின் கட்ட தீர்க்கதரிசிகளை குறித்து இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பீச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளில் இருந்து மாயமானது தேசமெங்கும் பரவி சென்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி
சோதம் குமார் அவளை எப்படி ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கள்ள தீர்க்க தரிசனம், கபடம், பொய், சொப்பனம், புளிச்சமாவு, பணத்துக்கு வேண்டி எத்தனை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுறது. எருசலேமில் தீர்க்க தரிசிகள் சோதம் குடிகளைப் போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்னென்ன மாதிரி பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவும் செய்கிறது. சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நீ எனக்கு அனுப்பி கொண்டு வந்து கொடுத்துரு. அக்கிரமத்தினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு. பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ கண்டித்து உணர்த்துறதில்லை. எப்பவும் ஆசீர்வாதம் தான், எப்பவும் துதி வல்லமை ஆராதனை தான், எப்பவும் முழக்கம்தான், சந்தோஷந்தான், சமாதானந்தான், நம்மளுக்கு துக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி எருசலேம் உள்ள கள்ள தீர்க்க தரிசிகள் மாய்மாலம் பண்ணி எந்த அளவுக்கு ஜனங்களை வஞ்சிச்சு, எந்த அளவுக்கு ஏமாந்த ஜனங்களை அல்லது வேதத்தை வாசிக்காமல் இருக்கிற ஜனங்களை சமாதானம் தரார், சந்தோஷம் தரார்னு சொல்லிட்டு கூட்டி ஆட வச்சு பாட வச்சு க காலையில் ஆரம்பித்தா ஜபம் துதி ஆராதனை சாயங்காலம் வரைக்கும் போகும், சாயங்காலம் ஆரம்பித்தா காலையில் வரைக்கும் போகும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்து போட்டு இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அறைகிறார்கள். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் போய் சேர வேண்டிய ஜனங்களுக்கு போகாமல் அந்த வர்ற ஜனங்கிட்டருந்து எப்படியாவது ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. எபிரேயர் 6:4-6 வாசிப்போம். எபிரேயர் 6:4-6.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையில் இவை ருட்டி பார்த்தும் பசுத்தாகிய பெற்று தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலனையும் ருட்டி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறபடினால் மனம் திரும்பத்திற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
இந்த கள்ள தீர்க்கதரிசியில ஒரு தடவை ஆரம்பத்தில் ஊழியம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு, நல்லா உண்மையாக ஆண்டவருக்காக காத்திருந்து பொறுமையாக இருந்து ஆரம்பித்து ஆண்டவர் எல்லாம் அற்புத அடையாளங்களை செஞ்சார், வசனத்தை கொடுத்தார், எல்லாம் செஞ்சார். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்த உடனே யூதாசை போல ஆண்டவர் மறுதளிச்சிட்டாங்க. பணம் வந்தாச்சுன்னா ஓ இப்படியெல்லாம் இருக்குதா ஆண்டவருடைய காரியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு முன்னால் போய் 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 யாரை பார்த்தாலும் சரி எப்படி காணிக்க வாங்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வந்து நம்ம இன்னும் கொண்டு இதை நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அனுபவித்த ஜனங்கள் மறுதளித்து போனபடியினால் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை அணுதினம் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அவங்க மனம் திரும்பினாங்கன்னா அவங்கள திருப்பி புதுப்பிக்கலாம். எபிரேயர் 10:26-31. எபிரேயர்
10:26. கோபாக்கினுமே இருக்கும் மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலத்தில் மிதித்து
போதும்.
இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் என்ன பண்ணுறான்னு சிலுவையில் அடிக்கிறது மட்டும் கிடையாது, தேவனுடைய குமாரனை காலில் போட்டு மிதிக்கிறான். அப்போ பாருங்கள், சிலுவையில் அடித்தா மட்டும் பத்தாதுன்ட்டு காலில் போட்டு மிதிக்கிறாங்க. அப்போது கோபாக்கினை தேவனுடைய சமூகத்திலேருந்து புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தேவனுடைய கோபாக்கினை இவ்வளவு நாள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இப்போ என்னாச்சு, ஜீவனில் பழி வாங்குதல் எனக்கு. இப்போ ஆண்டவரே பதில் செய்கிறதுக்கு இறங்கியிருக்காரு. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இப்போ எதிர்ப்பு, நிந்தனை, பரிகாசம் இப்போ வந்திருக்குது. நீங்கள் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா போதும், நிறைய செய்தி வந்திருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு நிந்தை, அவமானம், பரிகாசம், காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையில் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து மறுதளித்திருக்கிறார்கள். அதனால என்னாச்சு, ஆண்டவர் பதில் செய்யறதுக்கு இப்போ இறங்கியிருக்காரு. தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியவர்களுக்கு கோபாக்கினை இந்த தப்பலாம். தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அறைந்தவர்கள், கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், மாயமானம் பண்ணி பணம் சம்பாதிச்சவங்க எல்லாத்துக்குமே தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்போ வைத்த கலக்கிட்டு இருக்கோம். செய்தியை கேட்கும் போதே எப்போ இவ்வளவு நாள் பண்ண வேலை இன்னும் நடக்காது, இனி நாம் மனம் திரும்புறதா, எப்படி என்ன எங்கே ஓடுறது எப்படிங்கிறத பற்றி இப்போ யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் பதில் செய்கிறதற்காக இறங்கியிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். இப்போ கிறிஸ்தவங்களுக்கு வர்ற ஆபத்து அப்படின்னா, இந்தியாவினுடைய எருசலேம்ங்கிறது சென்னை பட்டணம். சென்னை பட்டணத்தில் தேவ ஜனங்களுக்கு சபைகளுக்கு ஆபத்து வெளி ஜனங்கள்லேருந்து அல்லது புற மதத்திலிருந்து நெருங்கிட்டு இருக்குது, நெருங்கி வந்துருச்சு. இன்றைக்கி எல்லா சபைகளிலும் இன்றைக்கி நான் பேசுகிற மாதிரி பிரசங்க எல்லா சபைகளையும் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி எல்லா சபைகள்லேயும் என்ன பிரசங்கம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஜனங்களுக்கு ஆபத்து, தேவ ஜனங்களை நிந்திக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லா சபையிலையும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அளந்ததுனால தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்குகிறது. லூக்கா 22:13-20 வாசிப்போம். லூக்கா 22:13-20. போதும். இங்கே ராபாஜன் எடுக்கிறத பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்னார். அவர் செஞ்சு காமிச்சார். இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார், என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இப்போ வாசித்த பகுதியில் எந்த காரியத்தை நினைவுகூரும்படி சொல்கிறாரு, யாருக்கா சொல்ல முடியுமா? யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? அப்படி நம்ம நினைவு கூறணும், எப்பொழுதும் நம்ம நினைவு கூர்ந்துட்டு இருக்கணும். அப்போ ஆண்டவரும் சொல்லியிருக்காரு, நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லாம் ராபாஜனத்தை எடுக்கிறோம், எல்லா சபையிலும் ராபாஜனம் கொடுக்குறாங்க. என்னத்தை நினைவு கூறுறாங்க? இல்லை, இப்போ வாசித்த பகுதியில் என்னத்தை நினைவு கூற சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாசித்து பார்ப்போம்.
அதான்
அது சரீரங்கிற என்ன காரியத்தை நினைவு கூறுறதுக்காக சொல்லியிருக்காரு. இல்லை, வாசித்து பாருங்களேன். புதிய உடன்படிக்கையை நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு. புது உடன்படிக்கையில என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல நான் பஸ்காவை ஆசரிப்பேன் அப்படிங்கிறத நினைவு கூறுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போ என்னுடைய அந்த பஸ்கா அப்பத்தை பிடிக்கும் போது அவர் சொல்றாரு, இது என்னுடைய மாம்சமாயிருக்கிறது, ரசத்தை குடிக்கும் போது இதனுடைய ரத்தமாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்தனுடைய மாம்சம் எப்படி எதா இருக்கும்? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் பிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா, அதை வந்து சிந்தித்து தியானித்து வியாக்கியானம் பண்ணி நாம் வந்து ஆவிக்குரிய ஆகாரமாக எடுத்துக்கிறோம். அப்படி ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுகிற சமயத்தில் நம்ம புது உடன்படிக்கையை நினைவு கூறணும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பஸ்காவை புசிப்பதற்காக நாம் நினைவு கூர்ந்துகிட்டு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இப்போ ராபாஜன் எடுக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கொரிந்தியர் 11:23-26 வாசிப்போம்.
காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த பாத்திரத்தை புசித்து, இந்த பாத்திரத்தில் அப்பத்தை புசித்து,
இந்த அப்பத்தை புசித்து, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
போதும் போதும். சீசர்கள் வந்து எதை நினைவு கூறும்படி சொல்றாங்க? இப்போ இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி சொன்னார். இங்கேயும் நாம் பார்க்குறோம், புது உடன்படிக்கையை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஆனால் சீசர்கள் வந்து என்னத்தை நினைவு கூர்ந்துருக்காங்க? இருபத்தி ஆறாம் வசனம் வாசிப்போம்.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
போதும், இன்னைக்கு எழுத்தின்படி ராபோஜன் எடுக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவருடைய மரணத்தை தான் தெரிவிக்கிறாங்க. அப்ப உயிர் தெழுந்து என்னாச்சு? மறந்து போச்சு. அப்ப பிக்கிறதுல வியாக்கியானம் பண்ணும்போது உயிர் தெழுந்த வார்த்தைகளை பஸ்காவா புசிக்கணும். அதை விட்டு போட்டு எங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னால மறித்தார், ரட்சிப்பை பெற்று கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மரணத்துல இருக்கிற காரியத்தை மட்டும் வியாக்கியானம் பண்ணி அப்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு மரணத்தை நினைவு கூர்ந்தா மரணம் தான் வரும். ஆவிக்குரிய நிலைமையில மரணத்தை நினைவு கூர்ந்தால் அந்த மரணம் தான் வரும். இன்னைக்கு எழுத்தின்படியாக அப்பம் புசிச்சு மரணத்தை நினைவு கூர்ந்து இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே மரணம் தான் வந்திருக்கு. ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி ராபஜனம் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லாமே மரணத்தை நினைவு கூர்றது தான். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை விட்டு சிந்திச்சு தியானிச்சு வியாக்கியானம் பண்ணுறவங்க அவங்க உயிர்த்தெழுந்த தேவனை நினைவு கூர்கிறார்கள். உண்ணுகோர்தியர் 11:27 21-31 வரை வாசிப்போம்.
இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும்.
போதும், இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பணத்துக்காக பரட்டி கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லி சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்போ ராபோஜனம் எடுக்கிறதுல வர்றாங்க. ராபோஜனம் எடுக்கிறதுல இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மறித்தார்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பத்தை கொடுத்து கொடுத்து என்ன ஆச்சு? இந்த அப்பத்தை இயேசு கிறிஸ்து என்னத்தை நினைவு கூறுன்னு சொன்னாரோ அதை மறந்துட்டு நிதானி தெரியாம இந்த ராபோஜனம் அல்லது வசன வியாக்கியானம் வசனத்தை எடுத்து இது அர்த்தம் இதுதான், இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு பிட்டு பிட்டு அப்படின்னா வசன வியாக்கியானம் செய்வதில் நிதானி தெரியாமல் வியாக்கியானம் செய்தபடியினால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுத்தவனுக்கும் வந்திருக்குது, சாப்பிட்டவனுக்கும் வந்திருக்குது. இப்போ ராபோஜனை வந்து வசன வியாக்கியானம் சரியாக பண்ணாமல் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாக ஒரு வியாக்கியானம் பண்ணி போனதுனால அநேகர் பலவீனராயிருக்காங்க. என்ன பாவம் பண்ணாலும் அது பலவீனம். அப்புறம் வியாதி உள்ளவர்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பலவீனன்னு சொன்னால் அதுக்கு ஒரு என்ன அர்த்தமாக இருக்கும்? வியாதின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மரணம் அடைஞ்சிருக்கான நிறைய பேர் எழுத்தின்படியும் செத்துட்டான், நிறைய பேர் ஆவிக்குரியபடியும் செத்துட்டாங்க. இப்போ பலவீனர் வியாதி உள்ளவர்கள் யாராக இருக்கும்? ராபோஜனை சாப்பிட்டு பலவீனமானவன். ராபோஜனை சாப்பிட்டா அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசம் செய்தது. அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே போகும்போது பலம் வரணும். ஆனால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பலவீனம் அடைஞ்சிட்டான், அப்புறம் வியாதி இல்லாமலாம் மாறிட்டான். வியாதி சுகம் வாங்கணும், ஆனால் இங்கே வியாதி வந்துருச்சு இவனுக்கு. தீராது, தீராத வியாதி. அதை என்ன வியாதி, என்ன பலவீனம்? சோத்திரம். 1 கொரிந்தியர் 3:1-4 வாசிப்போம்.
ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோடு கூட பேசக்கூடுமானால் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலம் இல்லாதவர்களாக உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் மாலை குடிக்க கொடுத்து இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் போதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவளை சேர்ந்தவன் என்று வேறொரு நான் அப்பளவு சேர்ந்தவன் என்றும்
எளிமையா இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் பிரசங்கம் பண்றது, அப்பதான் இந்த ஜனங்களுக்கு புரியும். அதான் சொல்ல முடியும். எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னா சர்ச்சு பேரை தெரியாது, பாஸ்டர் பேரை சொல்லிடுவாங்க. மத்திய சபைக்கு போறேன், மார்க் சபைக்கு போறேன், அந்தோணி சர்ச்சுக்கு
போறேன்.
அப்போ பலமான வசனம் அப்படின்னா நீதியின் வசனத்தை கொஞ்சம் வந்து வசன வியாக்கியானம் பண்ணுனா அதை புரிஞ்சு கொள்ள முடியல. பலவீனம், புரிஞ்சு கொள்றதுக்கே வழி இல்லை. அப்படின்னா இருதயத்தில் வசனத்தை சிந்திச்சு தியானிக்கிறதுக்கு உண்டான பலமே இல்லை. ஏன்னா பைபிளை வாசிக்கிறதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அப்போ எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? ஞானார்த்தமெல்லாம் பேச முடியாது, ஆவிக்குரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையான வார்த்தைகள். அப்போ ராபோஜனம் சாப்பிட்டதுனால ஆவியில் பலமடைகிறதுக்கு பதிலாக இங்கெல்லாம் பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் அறிந்ததும் மட்டும் இல்லாமல், ஆமாம், கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தைகளை புஷ்டியான ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக ரொம்ப கலப்படம் பண்ணி கலப்படமான ஞானப்பாலை கொடுத்து எல்லாம் நோஜான் ஆகிட்டாங்க, எல்லாம் பலவீனம். வியாதி 1 தீமோத்தேயு 6:3-5 1 தீமோத்தேயு 6:3-5
சந்தையும்
என்ன தெரியுங்களா, வியாதினா தேவனுடைய சத்தியமான வார்த்தைக்கு விரோதமாக ஏதாவது இறக்குமதி பண்ணன ஒரு உபதேசத்தை இது அந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்தது, இந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்தது, இது இந்த சபையினுடைய உபதேசம், அந்த சபையினுடைய உபதேசம் சொல்லிட்டு விடி வாதமாக இருந்து கடி கடின்னு கடிப்பான். சம்சயங்கள்னா அது மலையாள வார்த்தை. ஆமாம், அதே தான், சந்தேகமே தான். இது தமிழ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுற ஆள் ஒரு மலையாளியும் கூட இருந்தார், அதனால தெரியாத வார்த்தைக்கும் மலையாளத்தை அப்படியே எழுதிட்டாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது சந்தேகங்கிறது வரக்கூடாது. இங்கே என்னென்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டானா நிறையா சந்தேகம் வந்துடும். காரணம் என்னென்னா தேவனுடைய சத்தியமான வார்த்தையை பிரசங்கம் பண்ணலை. இவன் சொந்த கதையை, சோக கதையை, எங்கேயோ பணம் கொடுத்தவங்களுடைய உபதேசத்தை கொண்டு வந்து இங்கே பிரசங்கம் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. பொறாமை, வாக்குவாதம், என்னென்ன பாதாளத்தில் இருக்குது அவ்வளவும் வந்துடுங்க. காரணம், தேவனுடைய வார்த்தையை பேசாமல், ஆரோக்கியம் உள்ள வார்த்தையை பேசாமல், சத்தியமான வார்த்தையை பேசாமல் இங்கே எப்படி எப்படியோ பண்ணி தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக உபதேசம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லா விரோதிகளையும் அனுப்பி விட்டுறாரு. அதனால் சத்திய வசனம் இல்லையா, மாய்மாலமா, கள்ள உபதேசமா, ஏதாவது இந்த குறிப்பிட்ட சபையினுடைய உபதேசமா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவர்களை விட்டு விலகு, இவனுக்கெல்லாம் நோய் பிடிச்சவனுக்கா. 2 தீமோத்தேயு 2:15 15-19 2 தீமோத்தேயு 2:16
ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் தள்ளப்போதல்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள், அவர்களுடைய வார்த்தை அறிவிலவையை போடப்படரும், எமிலேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடனம் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது.
போதும், தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அநியாயத்தை விட்டு விலகணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் முதல்ல எதுக்கு போய் நிற்கிறானா, அங்கே வம்புக்கு தான் போய் நிற்கிறான். வார்த்தைகளை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சும்மா அப்படியே அலப்பி 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 வசனத்தில் இப்போ இவங்க என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசியுடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 17 வாசிப்போம். அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போற படடம் அப்படின்னா என்ன அர்த்தம், அருவாமனை இங்கிலீஷில் கேன்சர்னு போட்டிருக்கு. இன்னொரு அர்த்தம் கேன்சர் வியாதி. இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வார்த்தையை அருவாமனை போல் கேட்குறவன் எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இப்படி போகும்போது ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஆமாம், இப்போ ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதுக்காக இறங்கியிருக்காரு. 2 தீமோத்தேயு 4:3-4 ஒரு விதத்துல காட்டுக்கதைக்கும் சேர்ந்து போறது, கட்டுக்கதைக்கும் சேர்ந்து போறதுதான் வந்திருக்கு
இன்னைக்கு.
ஆமா, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா திரளான போதையர்கள், 1-2 போதையர் இல்ல, கட்டுக்கதையும் சொல்லுவாங்க காட்டுக்கதையும் சொல்லுவாங்க. இப்படி வந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அறிஞ்சது மட்டும் இல்லாமல் இனி நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசி 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 ஆதாய மார்க்கமாக போய் இன்னைக்கு தேவ ஜனங்களை அல்லது தேவனுடைய ஆலயத்தை அக்கிரமத்தினால நிரப்புறாங்க. ஆ, சோத்திரம். புலம்பல் 1:8-10 புலம்பல் 1:8-10
எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தார், ஆதலால் தூர ஸ்திரியை போலானால் அவளை கணம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவருடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அவருடைய அசூசம் அவர் வஸ்திர ஓரங்களில் இருந்தது, தனக்கு வரப்போகிற முடியை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார்களை கத்தாவே என் சிறுமையை பாரும், அகையன் பெருமை பாராட்டினானே. அவருடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான். உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரில் விளைக்க புறஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டார்.
போதும், எருசலேமுடைய பாவம் அக்கிரமம் மிகுதியானபடியினால் எருசலேமுக்கு நியாய தீர்ப்பு, வெளியிலிருந்து தேவனுடைய சபைக்குள்ளே வரலாகாது என்று சொன்ன புறஜாதியில் வந்து கடந்த வாரம் வேத ஊழியர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் பரியாசம் பண்ணி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே புறஜாதிகள் வந்து இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சபையம் என்னாதுன்னா இன்றைக்கி பெருமூச்சு விடுது, ஐயோ ஐயோ இவ்வளோ நாள் இப்படி இருந்தமே, இப்படி ஆண்டவர் வந்து புறஜாதியை உள்ளே விட்டுட்டானே. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்ட்டு. அப்போ முன்பாக செல்லுன்னு ஆண்டவர் வந்து சத்துருக்களை சிதறடிக்கிறதா முதல் வேலை. ஆனால் இன்றைக்கி எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே கூட்டிகிட்டு வந்து இதுதான் விசாரிக்கப்பட வேண்டிய இடம். ஆமாம், விசாரிக்கப்பட வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் தான். நியாயந்திருக்கப்பட வேண்டிய இடம் எதுனா தேவாலயம் தான். அதனால் எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து சபைகளை விட்டுட்டார். ரோமர் 10:16-19 ரோமர் 10:16-19 போதும். இன்னைக்கு வசனத்தை கேட்டவங்கெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க? வசனத்தை கேட்டாங்களா, ஊர் கதையை கேட்டாங்களா? ஆமாம், தேவனுடைய விசுவாசம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வசனத்தினால தான் வரும். அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய வசனத்தை பேசாமல் எல்லாம் ஊர்கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதை, இந்த அற்புதம் எப்படி நடந்தது, அடையாளம் எப்படி நடந்தது, இங்கே எத்தனை பேய் ஓடிச்சு, அங்கே எத்தனை பேய் ஓடிச்சு, இங்கே எத்தனை ஜனங்க வந்தாங்க, இங்கே அற்புதம் எப்படி நடந்தது, அப்படின்னு தான் பேசுகிறாங்களுடைய மனம் திரும்புவதற்கு ஏதுவான தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை பேசுறதுக்கு நேரம் இல்லை. துதி ஆராதனை, அற்புதம் அடையாளம், அப்புறம் பேய ஓட்டுறது. தேவனுடைய வார்த்தை யார் பேசுறது? ஏன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால தான் வரும். இன்னைக்கு அப்படி இல்லாதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆமா, எப்படி கோபம் உண்டாக்குறாரு? ஆமா, புத்தி கெட்டவன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு புத்தி சொல்லி தர்றான், மதி இல்லாதவன் நம்மளுக்கு மதிய சொல்லி தர்றான். இன்றைக்கு புறஜாதிகளுக்குள்ள இருந்து ஜனங்கள் வந்து ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க சொல்றது பொய்யுங்கிறான். இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை அல்லது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து தேவ ஜனங்களை புத்தி கெட்டவனும் மதி இல்லாதவனும் இன்னைக்கு பாடம் சொல்லி தரான். காரணம் என்ன? அவ்வளவு மதி இல்லாமல் போச்சு. தேவனுடைய வசனத்தை புரட்டி புரட்டி, சத்தியத்தை புரட்டி 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 எப்படி எப்படியே போய் கடைசியில் என்ன யாருக்கிட்ட மாட்டானா, புறஜாதிகிட்ட போய் மாட்டிக்கிட்டான். ஏன்னா அவர்களும் தேவனுடைய ஜனங்கள் தானே. உண்மையாக நீ சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிச்சிருந்தா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. இப்போ சத்தியத்தை அறிவிக்காமல் வேற எதையும் அறிவித்து அவன்கிட்ட பணத்தை கொடுங்கனா, ஆனால் நானும் இப்படித்தான் இருந்தேன், என்கிட்ட இவ்வளோ ஏமாத்தி பிடிக்கிட்டாங்க, இவ்வளோ பங்காளர் ஆகிறதுக்கு இவ்வளோ எழுதி வாங்கிட்டாங்க, நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்குறேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவனும் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள்னாலே ஏமாற்றப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருக்கிறதுனால இன்றைக்கி புறஜாதிகள் இருந்து நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையில் கேள்வி கேட்குறாங்க. எரேமியா 2:1-3, எரேமியா 2:1-3,
தம்முடைய
சொந்த ஜனங்களை பார்த்து இப்பவும் நேசிக்கிறாரு. இப்போவும் நேசிக்கிறாரு. எப்படி நேசிக்கிறாரு? நீ வாழ்க்கை பட்ட பொழுது அப்படின்னா, நீ மனம் திரும்பின போது, நீ விசுவாச உடன்படிக்கை செய்த போது உனக்கு ஆதியிலிருந்த அன்பு எங்கே போச்சு? நீ கொஞ்சம் நினச்சி பாரு. எந்த சூழ்நிலையிலேருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினேங்கிறது கொஞ்சம் நீ நினச்ச பாரு, நீ மனம் திரும்பு. இன்றைக்கு சத்துருக்கள் புறஜாதியிலிருந்து இப்படி சபைக்கில் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? இஸ்ரேலில் வந்து அப்படின்னா தேவனை அறிந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாக இருக்கிறது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். யார் வந்து தேவனுடைய ஜனங்களை பரியாசம் பண்ணாலும் சரி, நிந்திச்சாலும் சரி, அவங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு வச்சிருக்கார் வந்தது. அப்போ இப்போ இதில் யாரை வந்து ஆண்டவர் நேசிக்கிறாரு? தேவ ஜனங்களை நேசிக்கிறாரு. இவங்களை மனம் திருப்புறதுக்கு வெளியிலிருந்து ஆளுகளை கொண்டு வந்து எச்சரிக்கிறாரு. வெளியிலிருந்து உள்ளே வந்தாங்களா ஜனங்க, அவங்கள வந்து நீ எப்படி என்னுடைய ஆலயத்துக்குள்ளே நீ போகலாம், என்னுடைய ஜனங்களை நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற தண்டனையும் அவங்கள கொடுக்குறாரு. அதனால் இப்போ இதில் யார் மனம் திரும்பணும்? அவன் மனம் திரும்பணுமா, நாம் மனம் திரும்பணுமா? நம்ம தான் மனம் திரும்பணும். அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் செய்த விசுவாச உடன்படிக்கை என்னங்கிறது பரிசோதனை பண்ணிக்கிறோம். தேவ ஜனங்களை தொடுகிற எல்லா புறஜாதிகளையும் தேவன் தண்டிப்பார். ஆனால் உள்ள வந்து நம்மளை அவமானப்படுத்துறது அவமானப்படுத்துறது தான். அதனால் அவனை வந்து நாம் பழி வாங்கிறதுக்கு போக வேண்டாம், ஆண்டவர் அவனை பார்த்துக்கொள்வார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனுடைய வார்த்தையில் எப்படி இருக்கிறோம், எப்படி தேவனுடைய வார்த்தையில் கை கொண்டு எப்படி விசுவாசத்தில் முன்னேறுறங்கிறத நாம் பரிசோதிச்சுக்கணும். எரேமியா 2:13-17.
ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவந்த நீர் ஊர்களுக்காக என்ன விட்டு விட்டார்கள், தண்ணி நிற்காத தொட்டியை விடுபட்ட தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா, அவன் வீட்டில் பிறந்த ஒரு அடிமையா, ஏன் வேலை கொள்ளையானான், பாலசிங்கங்கள் வேட்டி வச்சுட்டு முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டனர், அவன் பட்டணங்கள் கொடியில் அவன் சித்தரிக்கப்பட்டனர். தகபெனஸ் எனும் பட்டணங்களில் புத்திரரும் உச்சத்தலை நெருக்கினார்கள். உன் தேவனாகி கத்திருக்கும் வழி நடித்து கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு விழுந்து போன அல்லவா? இது உனக்கு
போதும். என் ஜனங்கள் இரண்டு தீமையை செஞ்சாங்க, அதனால என்னாச்சு, அவன் உச்சந்தலையை உடைக்கிறான் சத்துரு, பட்டணத்தை பாழாக்குறான் அப்படின்னா ஊழியத்தை பாழாக்குறான். உச்சந்தலையை உடைக்கிறானா மேடல் நின்று பேச முடியாதபடி புறஜாதியில் வந்து தேவ ஜனங்களை அவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க. என்ன காரணம்? என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். என்ன ரெண்டு தீமை? முதல் தீமை
என்னன்னா,
அப்படின்னா ஜீவ தண்ணீராகிய நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். ஆமா, மாய்மானத்தை புளிச்சு மாவத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க, நல்ல வாசனையா இருக்குது, இனிக்குது, புளிச்சாதான் கொஞ்சம் ருசியா இருக்குது. அப்ப இன்றைக்கு தேவ ஜனங்கள் நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு போட்டது ஒரு பாவம், இரண்டாவது அதுக்கு பதிலாக மாய்மாலத்தையும் கள்ளத்திற்கு தரிசனத்தையும் புளிச்ச மாவையும் சேர்த்து வச்சு, இதை சேர்த்து வச்சதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தை சத்துரு பாழாக்குனா மேடையில் நின்று பேச முடியாதபடி முகத்தை வெளியில் காட்ட முடியாதபடி உச்சந்தலையை நொறுக்கணும். இந்த வால் போஸ்ட் எடுத்து எங்கேயும் ஊர் ஊர ஒட்ட மாட்டாங்கல்ல, புறஜாதியை பரியாசம் பண்ணவங்க வால் போஸ்ட் அடித்து ஊர் ஊரா ஒட்டியிருக்காங்க. என்னென்ன கிறிஸ்தவ மதத்தில் அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னு இதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு வால் போஸ்ட் அடித்தது ஒட்டதும் இல்லாமல் சிடியில் போட்டு எல்லா ஜனங்களுக்கு கொடுத்து கேவலப்படுத்துகிறாங்க. காரணம் என்ன? தேவ ஜனங்கள் ரெண்டு தீமையை செய்தார்கள். நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு விட்டாங்க, மாய் மாலத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. எரேமியா 30:10-11.
நான் உன்னை நூறு சங்கதியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்திருந்து சுயதிர்ப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பிற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் கண்டியாமலும் கண்டியாமல்
இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் தண்டனை வேணும். அப்போ தான் வந்து பைபிளை படிப்பான், ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பான். அதனால் அளவாக தண்டிக்கிறாரு, கொஞ்சமாக ஒரு தட்டு தட்டி விடுறாரு. அடி அடிதான்
அடிதான்
ஆமாம் தாங்க, அதே தாங்க முடியல. இப்படி மனம் திரும்புறதற்காக ஆண்டவர் அவங்கள வந்து சிச்சித்து அவர்களை குணமாக்குறார். ஆனால் வெளியிலிருந்து புறஜாதிகள் வந்து தேவ ஜனங்களை உபத்திரப்படுத்தும் போது அவங்கள வந்து ஆண்டவர் தண்டிக்கிறார். அதனால் கிறிஸ்தவங்களுக்கு ஆபத்து வருது, கஷ்டம் வருது, வெளியிலிருந்து பிரச்சனை வருதுன்னா நம்ம பயந்து நடுங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனம் திரும்பிட்டான், அவன் வந்த வழியே அவன் போவான். ஏன்னா ஆண்டவர் அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த புறஜாதியை வச்சுருக்காரு. இப்போ நாம் வந்து மனம் திரும்பாமல் அவனை போய் கேள்வி கேட்டுட்டு இருந்தா, இன்றைக்கி கிறிஸ்தவங்க எல்லாரும் வந்து மற்றவங்கள தான் கேள்வி கேட்குறாங்களோ ஒழிய தங்களுடைய குறைகளை உணர்ந்து மனம் திரும்புவதற்காக மனசு இல்லை. அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்தில் தொடங்கி இருக்கிறது, முதலாவது நம்முடைய இருதயத்தில் தொடங்கி இருக்கிறது. அதனால் புறஜாதிகளை நியாயம் தீர்க்கிறதுக்கு போகாமல் நம்மளை நாமளே முதல்ல நியாயம் தீர்ப்போம். இறைமையா 30:12-17.
நீ பூக்கள் என்றுவாரே திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் வரத்து போன உன் பாவங்கள் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரும் கொள்ளை கோப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று
பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணி காயங்களை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும். இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உன் ஆறாதாயும் உன் காயம் குடிதாயும் இருக்கிறது. இருதயத்தில் வேதனை பார்த்தீங்கன்னா ஆறாத வேதனை, நீங்காத தொந்தரவு, வீட்டில் வேதனை. இந்த காயத்துக்கு என்ன மருந்து போட்டால் சரியாங்கிற மாதிரி தெரியாமல் அப்படி ஒரு கஷ்டமான வேதனை. குடும்ப சூழ்நிலைமை எப்படி இந்த மாதிரி இருக்குது, எப்படி போய் இதை தீர்க்கலாம், இது யாருக்கிட்ட இந்த சமயம் இறக்கி வைக்கலாம் அப்படிங்கிற அந்த காயம் வந்து ஆறாமல் இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் எப்போதும் நம்ம நினச்சிருக்கிறோமா, என்ன காரணத்தினால அப்படி வந்தது? இல்லை இல்லை இல்லை, ஆஹா, 15 வசனம் வாசிப்போம். அதில் 30-15
விடுவிக்கிறதுக்கு
ஆள் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு மூட்டை மூட்டையான பாவம், அதனால இன்னைக்கு சத்துரு சபைக்குள்ள வந்துட்டான், கேள்வி கேட்கறான், இது என்ன அது என்னன்னு பதில் சொல்ல முடியாம. ஆமாம், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல, கூடாரம் காலியாகுதுங்கிறான். ஆ, கேட்டு போட்டு அவன் காலியாக போனான்னு அவனுக்கே தெரியாது. பாவம், சோத்திரம். ஆமாம், அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிலவருடைய வாழ்க்கையில் துக்கமும் சோதனையும் கஷ்டமும் கொடிய காயம் மாதிரி இருந்து நீங்காத தொந்தரவாக இருக்குது, நீங்காத வேதனையாக இருக்குது. ஆமாம், நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இப்படி தான் நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு துன்பம் எப்போ தீரும், எனக்கு எப்போ விடுவி காலம் வரும், எனக்கு வந்து யார் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பான் அப்படின்னு சொல்லி ஏங்கி எத்தனையோ நாட்கள் இருந்தேன். ஆனால் நான் வந்து அப்படி போன சமயத்துலலாம் ஆண்டவர் என் கூட இருந்தார். ஆனால் நான் என்னுடைய பாவத்தை அறிக்கிட்டு எப்போ மனம் திரும்பணும்னோ அன்னைக்கு எனக்கு விடுதலை ஆகிப்போச்சு. எல்லாம் அந்த கெட்டகுமாரனுடைய கதை மாதிரி தான். ஆமாம், அனுபவம் தான். அப்படி நாம் எல்லாருமே வந்து கடைசியில் வந்து இது இந்த பிதாவினுடைய ரெண்டு குமாரில் கெட்டகுமாரன் நல்ல குமாரனானா, நல்ல குமாரன் கெட்டகுமாரன் மாறிட்டான். அதனால் இன்றைக்கி நல்ல குமாரன் சொல்லி இருக்கிறவங்கெல்லாம் கெட்டகுமாரனாக ஆகாமல் பார்த்துக்குங்க. அதனால் நாம் எல்லாம் கெட்டகுமாரனாகவே இருந்து மனம் திருப்பிட்டால் நல்லது. இப்படி மனம் திரும்புகிற வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் வேதனையும் கஷ்டமும் நீங்காமல் இருக்கும். இப்படி இருக்கிற சமயத்தில் புறஜாதிகள் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாங்கன்னா அந்த புறஜாதிகளை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். அப்போ எல்லா இடங்கள்லையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக மனம் திரும்புவதற்காக அவர் வந்து நேசிக்கிறாரே ஒழிய அவர்களை வந்து முற்றிலுமாக அழைத்து போடல. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலிருந்து தான் சியோன் குமாரத்தை வெளியே வர்றான். 30:17 வசனம் வாசிப்போம். அப்போ சியோன் குமாரத்திகள் எல்லாமே எங்கிருந்து வர்றாங்கன்னா, குடிய வேதனையில கஷ்டத்திலேயே துன்பத்திலே இருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் சியோன் குமாரத்தியாக மாறுகிறார்கள். அப்போ இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கலக்கம் நடக்குது, ஒரு வந்து பிரச்சனை நடக்குது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு, நம்மளுக்கு கஷ்டம் நெருக்கம் துன்பம் அப்படின்னா ஆண்டவரை தேடுவதற்காக ஆண்டவர் வழியில் உண்டாக்குறாரு. ஆனால் ஆண்டவரை தேடி நம்ம பின்பற்றும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு, இந்த பிரதரு எந்திரிக்க மாட்டார், அவ்வளவுதான், அவருடைய விசுவாசம் போச்சு, எல்லாம் போச்சு, அவர் நிந்திக்கெல்லாம் ஆனாங்க, பரியாசத்துக்கு ஆளானாங்க, அவங்களை எல்லாரும் கேவலப்படுத்துகிறாங்க, அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற சமயத்தில் தான் ஆண்டோடைய கரம் வந்து தூக்கி எடுத்து என்னவா கொண்டு வரான்னா, நீ வா சியோன் குமார்த்தியாக நான் உன்னை பேர் சொல்லி வைக்கிறேன். அப்போ சியோன் குமாரரை கண்டுபிடிக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாபிலோன்லேருந்து கண்டுபிடிக்கிறார். சோதோம் குமாரராக போய் இப்போ சியோன் குமாரத்தை மாட்டிகிட்டு இருக்கிறார். அதனால் பாபிலோன்லேருந்தும் பாபிலோன்லிருந்தும் சோதோம் குமாரிலிருந்தும் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுதலையாப்பதற்காக இப்போ இறங்கியிருக்காரு. எரேமியா 10:24-25
தம்பி உடைய கோபத்தினால அல்ல, கட்டாய தம்பியும் உன் அறியாத ஜாதிகளின் மேலும் உன் நாமத்தை தொண்டு கொள்ளாத வம்சங்களின் மேலும் உடைய உக்கரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோவை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிரலமாக்கி அவன் வாசலத்தை ஆளாக்கினார்களே.
போதும், ஆண்டவரே அவர்களை தண்டியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே முதல்ல என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னை இறைச்சியும், எனக்கு வந்த தண்டனை நல்லதுதான் சரிதான், ஆனாலும் எங்களை வந்து நியாய தீர்ப்பு செய்தாங்களே, எங்களை தண்டிச்சாங்களே, அந்த ஜனங்களை ரொம்ப அதிகமான தண்டனை கொடு. அப்ப முதல்ல நாம மன திரும்பினாதான் இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம மன திரும்பாம இந்த மாதிரி ஜபத்தை பண்ண ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அப்போ உண்மையாகவே தேவ ஜனங்களை தேவன் சிநேகிக்கிறபடியினால் தேவன் அவர்களை சிட்சித்து மணந்திருப்புகிறார். ஆனால் தேவ ஜனங்களை சிட்சிப்பதற்காக புறஜாதிகள் வெளியில இருந்து வரும் பொழுது அவர்கள் அறியாமல் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பில் மாட்டிக்கிறாங்க. அப்போ தேவ ஜனங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நாம் கவலைப்படாமல் தைரியமாயிருந்து நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய சாபங்களிலிருந்தும் மணந்திருப்பதற்குண்டான வழிகளை நம்ம கண்டுபிடிக்கணுமோ ஒழிய, இப்படி வந்துருச்சு வெளியிலேருந்து புறஜாதி இப்படி வந்துட்டான், நம்ம அவனை அப்படி கேள்வி கேட்கணும், இவங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் ஆண்டவர் தண்டனை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். நாம் மனம் திரும்புவதற்கு வேண்டியது தான் தேவன் வந்து இந்த புறஜாதிகளை கொண்டு வந்து நம்மளுக்கு புத்தி இல்லாத ஜனங்களை கொண்டு புத்தி உண்டாக்குகிறார், மதி இல்லாத ஜனங்களை வச்சு நம்மளுக்கு பாடம் சொல்லித்தரார். எரேமியா 12:14-17 வரை.
என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தை இராதபடிக்கு பிடுங்கி போவேன் என்று கர்த்தர் அவர்களை கொண்டு சொல்கிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் அடியில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்பி வரப்படுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலங்களில் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். கேளாதே அகில், நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடு பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் வெளியே வர வேண்டும். வந்ததுக்கப்புறம் என்னாகுன்னா அவர்களை திரும்பமாக ஆசீர்வதிக்கிறார். அப்படி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வராமல் எனக்கு இதே நல்லா இருக்குது, புளிச்சமாவே நல்லா இருக்குது, அற்புதம் அடையாளம் நல்லா இருக்குது, துதி ஆராதனை நல்லா இருக்குது, வல்லமையாக இருக்குது, இதுவும் ஊழியம் தானே அதுவும் ஊழியம் தானே சொல்லி உக்காண்டிருந்தீங்கன்னா என்னாச்சு, அவங்கள வேரோடு பிடுங்கி, ஆனால் அது களை, தேவன் நடாத நாற்றுக்கள் எல்லாம் களை, காட்டுச்செடி, அதெல்லாம் காட்டுச்செடி வந்து திராட்சை தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்குது, நான் இதுவும் ஊழியம் சொல்லிட்டு ஏமாத்திட்டுருக்கா. அதனால் தேவ ஜனங்கள் மனந்திரும்பாமல் பிடிவாதமாக இருந்தால் அவர்களை பிடுங்கி வேரோடு அக்கினியிலே போடுவார். மீகா 4:11-13.
இவர்கள் கண் அவரை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல் அவருடைய யோசனை உணராமல் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டிகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் குமாரத்தையே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குடம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொழிந்து கொள்வாய். அவர்கள் கேள்வி சேர்த்ததை நீ கற்றுக்கொண்டும்
தேவ ஜனங்களை பரிகாசம் பண்றதுக்கு வெளியிலிருந்து ஆளுகளாம் வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற போது ஆண்டவர் சொல்றார், அவங்க எல்லாம் என்ன வேலை செய்யறாங்கன்னா எல்லா ஆளுகளையும் பைபிள் படிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க, ஜெபம் பண்றதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் நல்ல நல்ல ஆட்கள் வந்து உருவாகும் போது இந்த எல்லா உருவான ஜனத்தையும் இல்லை இல்லை எதிரிகளை அரிக்கட்டைகளை போல அவர் அறுத்து போட்டுறாரு. ஆனால் அவங்க வந்து என்ன வேலையை செய்யறதுக்கு வந்தாங்களோ அந்த எல்லா ஆட்களையும் சேர்த்துக்கிட்டு அந்த குரூப்லேருந்து யார் மனம் திரும்புகிறாங்களோ அவங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க. இல்லை இப்போ எதிரிகளை வந்து ஆண்டவர் அரிக்கட்டுகளை போல அறுத்து போடுகிறாரு, ஆனா சியோன் குமாரத்திய அதுல இருந்து மனம் திரும்புற சியோன் குமாரத்தி என்ன பண்றாருன்னா,
நான் உன் கொம்புகளை எறும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய
அவர்கள் தேடி சேர்த்ததை அப்படின்னா அவர்கள் தேடி சேர்த்ததுன்னு யாரு? புறஜாதி எல்லாம் வந்து சபையில ஒரு கலக்கு கலக்கி, ஆமா, பைபிள் படிக்க வச்சு ஜெபம் பண்ண வச்சு மனந்திரும் பண்ணவங்கள யார் பிடிக்கிறாங்கன்னா, இந்த சியோன் குமாரத்தையிலிருந்து யார் மனம் திரும்பி முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறாங்க. எப்போ ரட்சிப்பின் வேலையை ஆத்மாதாயம் செய்யறதுக்கு சபைக்குள்ள வந்து எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு வெளியிலிருந்து ஆளுகள் கொண்டு வந்துடுறாரு, எழுப்புதல் வந்து மனதிருமணங்கள் எல்லாத்தையும் இங்க ஒருத்தர் கொடுத்துட்றாரு. இப்போ ஒரு சபையில 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உண்மையான ஆளுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சபையிலிருந்து பிரசங்கம் பண்ணால் கேட்க மாட்டாங்க. நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க இப்படி பாவம் பண்றீங்க, நீங்க இந்த ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யறீங்க, வசனம் இதுதான் சொல்லுது, நீங்க மனதிருமணம் மனதிருமணம் ஊழியக்காரங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. இப்போ வெளியிலிருந்து வந்து ஒருத்தன் நிறைய கேள்விகளை கேட்டு பிரச்சனை பண்ணும்போது என்னாச்சுன்னா, எப்பா பிரச்சனை ஆகிப்போச்சு, சபைக்கு உபத்திரம் வந்துருச்சு, சாத்தான் வந்துட்டான், சத்துரு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனம் திரும்புவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி இப்படி இருந்து பாவரிக்கை பண்ணி, எப்பா ஆண்டவருடைய வசனம் இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ சொல்லுவாங்க, ஒரு ஜனத்துக்காவது ஒரு ஒரு ராஜாவாவது ஒரு தனி மனிதனாவது இந்த வசனம் 2:7-14 வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் என்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த தேசத்துக்கு மழையும் கொடுப்பாரு ரட்சிப்பையும் கொடுப்பாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் இப்படி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி யார் மனம் திரும்பாங்களோ அந்த மனம் திரும்புக்குள்ள ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கட்டளிடுவார். எழுப்புதல் எப்படி வருதுன்னு வந்து சபைய ஒரு கல கலக்கணும், அப்பதான் எல்லாம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்புவான், பைபிள் படிக்காதவங்க பைபிள் படிப்பான். லூக்கா 21:20-28 வரை வாசிப்போம். லூக்கா 21:20-28 வரை. போதும், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிற போது அதன் முடிவு சமயமா இருக்குது என்று அறியுங்கள். அதுக்கு அடுத்தது, போதும், யூதேயாவில் இருக்கிறவர்கள் அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களில் நிலைத்திருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஏறி போகணும். மற்ற ஊருக்கார மலைக்கு ஏறி போகணும்னா அவன் யூதேயாவுக்கு வந்துதான் மலைக்கு ஏறி போக முடியும். அப்புறம் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தில் வசனத்தில் நிலைத்திருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி அந்த ஊருக்கு இந்த ஊருக்குன்னு ஓடக்கூடாது. அப்புறம் நகர்ப்புறங்களில் இருக்கிறவர்கள் இருக்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறான் கிராமத்துலேருந்து ஓடி வரக்கூடாது, கிராமத்திலிருந்து பட்டணங்களுக்கு ஓடக்கூடாது, இங்கே தான் ஆண்டவர் இருக்குதான் இங்கே தான் எழுப்புதல் வந்திருக்குதுன்னு ஓடக்கூடாது, அவன் அவன் இருக்கிற இடத்துலயே இருக்கணும். அதுக்கப்புறம் அப்போ நீதியை சரி கட்டுற வேலைக்கு யார் முதல் முதல்ல வர்றானா, சபைக்குள்ள புறஜாதி முதல்ல வர்றான், அவன் வந்து கொஞ்சம் அவனால் என்ன வேலை முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடுறான், அப்புறம் வந்து மற்ற ஜனங்கள் வந்து தேவனுடைய வேலையை செய்கிறாங்க. அதுக்கடுத்து வாசிப்போம், போதும், அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கு மையம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம்.
சிந்திக்கிறவர்களுக்கும்
கர்ப்பவதினா ஆத்மாக்களுக்காக கர்ப்பவேதனை பட்டு பெரிய ஆலயத்தை கட்டி புதிய ஆராதனை நடத்தி ஆத்மாதாயம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம். ஏன்னா வராது, எந்த ஆத்மாவும் வராது. அப்புறம் பால் கொடுக்குறவர்களுக்கு எப்படி பால் கொடுக்குறவன் யாரு? ஊழியக்காரன். பால் கொடுக்குறவன் களங்கம் இல்லாத ஞான பால் கொடுக்கறதுக்கு பதிலாக கலப்படமானது கொடுத்தா எல்லாம் ஓடி போயிடும். இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவனுக்கு இனி கஷ்டம். அவன் அவனுடைய ஆத்மாவை ரசிக்க வழி பார்க்காம அடுத்தவனுடைய ஆத்மாவை ரசிக்கிறதுக்கு வந்து இவன் கர்ப்பவேதனை பட்டானா ஒன்றும் நடக்காது. அதனால் பால் கொடுக்குறவர்களுக்கும் ஐயோ, அப்படின்னா கலப்படமான தேவனுடைய உபதேசத்தை கொடுக்குறவர்களுக்கும் ஐயோ. அதுக்கடுத்து வாசிப்போம். பட்டயக்கருக்குனால் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பான். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க எழுத்தின்படிதான் நடக்கும். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க கர்ப்பவதி எல்லாம் கஷ்டப்படுவாங்க, பால் கொடுக்குறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. எல்லாம் எழுத்தின்படியே நம்ம நினச்சிக்கிறது இல்லை. பட்டயக்கருக்கு நாள் விழுவார்கள்னு சொன்னால் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பான். ம், அதுக்கு அடுத்தது
சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமி மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும்.
ஆண்டவரும் சூரியனையும் சந்திரனையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார். சமுத்திரம் முழக்கமாக இருக்கும். கடற்கரை ஓரம் இருந்தவங்களுக்கு தெரியும், சமுத்திரம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா எப்போ பாரு சமுத்திரத்துடைய அலைகள் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து சமுத்திரம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொந்தளிக்குது. காரணம் என்னன்னா தேவனுடைய கோபாக்கினை அது நிறைவேற்றுறதுக்கு அதுவும் பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து வாசிப்போம். ஆமாம், பணத்தை சேர்த்து வச்சு அதை பண்ணி இதை பண்ணி கோட்டை கட்டி பண்ணி பண்ணி இருந்தவங்களுடைய எல்லா இருதயமும் எப்பா எல்லாம் அழிய போகுது, காற்று கொண்டு போக போகுது, தண்ணி கொண்டு போக போகுது, திருடா எப்போ வரப்போகிறான்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாருடைய இருதயம் சோர்ந்து போச்சு. இவ்வளவு நாள் சேர்த்து வச்சது யாருக்காக எல்லாம் ஆக போகுது, என்ன பண்ணுறது, ஒருத்தனை சிக்க மாட்டேங்கிறானே. எத்தனையோ வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தா எல்லாம் பட்ஜெட்டும் தவிடுபொடி ஆகி போச்சு. அதனால் எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போச்சு. ஆ, அதுக்கடுத்து வாசிப்போம். ஆ, போதும். இப்படின்னா என்னென்ன எல்லாம் நினச்சிருக்கு, அப்பா பெரிய எக்காலம் மோதி பெரிய திரளான கூட்டம் அப்படியே வரும், மனுஷகுமார் அதுக்குள்ளே நடுவில் வருவாருன்ட்டு நம்மளை எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் உண்மையாக ஒரு நாளைக்கு அது நடக்கும். ஆனால் இதில் ஞானார்த்தம் ஒன்று இருக்குது. என்னவா இருக்கு ஞானார்த்தம்? ஆ, எனக்கு பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னா உடனே ரசிக்கப்பட்டு மணந்துடும் போது மனுஷகுமார மேகத்தில் வந்துடுறாரு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மைமை அடைஞ்சு மிகவும் வல்லமையாகவும் பிரகாசமாகவும் ஒரு மனுஷனுடைய இதயத்தில் வரும். ஏன்னா மனம் திரும்பினா தான் பார்க்க முடியும், ரசிக்கப்பட்டால் தான் பார்க்க முடியும், கர்த்தருக்குள்ளே அந்த சந்தோஷத்தை அனுபவித்தாதான் நற்கரிகள் செய்தால் தான் பார்க்க முடியும். இல்லாட்டினா மனுஷகுமார் எப்போ வர்றாரு? அது எல்லாத்துக்கும் வரும்போது உயிர்த்தெழுதல் நாளில் லாசர் எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி நாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் அன்னைக்கு லாசர் வந்து அன்றைக்கு உயிர்த்தெழுந்தார், உயிர் தெழுந்த நாள் இல்லை. அதே மாதிரி மனுஷகுமாரன் வர நாள் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் யாரார் ரசிக்கப்பட்டு மணந்துருவாங்களோ அவங்களுக்கு மனுஷகுமாரன் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தை மகிமை அடைந்து பிரகாசமாக வந்து சேரும். அதுக்கடுத்து இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ரசிக்கப்பட்டு மணந்துருப்பனா கிறிஸ்துவனுடைய வார்த்தை ரொம்ப பிரகாசமாக நம்முடையது. மறைச்சவங்களை அது எழுத்துக்கு தானே திரும்பி போகிறீங்க. ஆவிக்குரிய நிலைமையில் மரணத்தை எழுப்புங்க, ஆவிக்குரிய நிலைமையில் செத்தவனை உயிரடை வைங்க, தற்கொலைக்கு போனவன அவனை மனம் திருப்பி அவனுக்கு ஜீவன் கொடுங்க. எழுத்தின்படி போகக்கூடாது, எழுத்து வந்து போனால் கொள்ளும், ஆவியை உயிர்ப்பிக்கும். இன்றைக்கி எல்லாம் கிறிஸ்தவன் நினைக்கிறது என்னென்னா பேய் ஓடுறது, பிசாசு ஓடுறது, செத்தவன் உயிரோட கொண்டு வர்றது இதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அதே இது ஆவிக்குரிய இதில் நினச்சோம்னா வசனம் என்ன சொன்னால் மரித்தோடு எழுந்திருக்கிறார்கள் அப்படின்னா ஆவியில் மறித்தவன் உயிரோடு எழுந்திருக்கிறான், குஷ்ட நோய்கள் சுகமடைகிறார்கள் அப்படின்னா மாய்மாலம் பண்ணுறவன் மாய்மாலத்திலிருந்து சரியாகிறான், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது அப்படின்னா யார் வந்து தேவனுடைய வார்த்தையை அறியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போகிறது. இப்படியாக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார ஒழிய எழுத்தின்படியாக நம்ம போனோம்னா அப்புறம் அது வேற மாதிரியாக போயிடும். அதனால நம்ம ஆவியில் தான் நம்ம சிந்திக்க முடியும். அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
நிமிர்ந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பூமிக்குரிய காரியத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன், இது எப்படி அது எப்படி இது எப்படி தலையை நிமித்தணுமா எப்பா முடியலையே, தலையை நிமித்தனா முடிய மாட்டேங்குதா, இங்கே பார்த்தா எப்படி இருக்குது இங்கே பார்த்தா எப்படி இருக்குது, பூமிக்குரிய காரியம்தான் சுற்றி சுற்றி வருதே ஒழிய தலையை நிமிர முடியல, அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆமாம், தலை நிமிர முடியல, அதனால் எல்லாம் பிரச்சனை வருதா, எல்லாத்தையும் விட்டு போட்டு நீ பூமிக்குரிய காரியத்தை விட்டு போட்டு உங்கள் தலைகளை உயர்த்துங்க. யார் யார் தலையை உயர்த்துறாங்களோ அப்படின்னா பூமிக்குரிய காரியங்களை விட்டுட்டு யார் யார் பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறாங்களோ அப்பொழுது அவருடைய ரட்சிப்பு சமயமாக இருக்கும். அதனால் கிறிஸ்தவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம பாவத்தை நாம் அறிக்கிட்டு நாம் மனம் திரும்பினால் நம்மளுக்கு தேவனுடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கும். நாம் ரட்சிக்கப்படலைன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சிலுவையில் அறிஞ்சதுக்கும் அப்புறம் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானி தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எழுத்தின்படி வியாக்கியானம் பண்ணி இப்படி போனதுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மளையும் பிடிக்கும். அதனால் தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரங்களாக மாறுவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.